ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு பாச்சிலாச்சிராமத்து பதிகம் துணிவளர் திங்கள். வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
எட்டாம் பாட்டு. ஏவலத்தால் விசையர்க்கு அருள் செய்து இராவணனை ஈடழித்து மூவரிலும் முதலாய் நடுவாய மூர்த்தியை அன்றி மொழியாள் யாவர்களும் பரவும் எழில் பாச்சில் ஆச்சிராம துறைகின்ற தேவர்கள் தேவரோ செய்யை வாட சிதை செய்வதோ இவர் சேர்வே. இதுலேயும் இறைவனோட பர வர்ணனை தான் வருது முதல் ரெண்டு அடியில். ஆனால் அந்த இறைவனுடைய வர்ணனையை இவர் சொல்கிற விதம் ரொம்ப அழகாக இருக்குது. ஏ வலத்தால் விசையர்க்கு அருள் செய்து, அது ஒரு ஃப்ரேஸ். பல தேவார பாடல்களில் சிவபெருமான் அர்ஜுனனுக்கு அருள் புரிந்த வரலாறு சொல்லப்படும். அது மாதிரி இந்த பாட்டிலையும் சொல்கிறார் அவர். ஏ அப்படின்னாக்க அம்பு, வலம் அப்படின்னாக்க வலிமை ஆற்றல் அப்படின்லாம். இந்த ஏ வலத்தால் விசையர்க்கு அருள் செய்து, இந்த அம்பின் வலிமையினால் அர்ஜுனனுக்கு அருள் பண்ணினார். அது என்னது அந்த கதை நமக்கு தெரியும், இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன். மகாபாரதத்தில் வர்ற வரலாறு இது. அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் வேணும் அப்படின்னு போய் காட்டில் போய் கடுந்தவம் செய்வான் சிவபெருமானை குறித்து. அப்படி அவன் கடுந்தவம் செய்கிறப்போ மூக்காசுரன் அப்படிங்கிற ஒரு பன்றி அவனை தாக்கிறதுக்கு வரும். அப்போ சிவபெருமான் ஒரு வேடனாக உருவெடுத்துக்குவார். உமாதேவியார் வேட்டு வச்சியாக வருவா, இடுப்பில் முருகனையும் தூக்கின்னு வருவோம். அப்படியா ஒரு ஒரு வேடர் குடும்பமாக சிவபெருமான் வர்றார். அங்கே ஓடி வந்து அந்த பன்றியை துரத்தின்னு வந்து அந்த பன்றி மேலே ஒரு அம்பு எய்வர். அந்த பன்றியோட இந்த சத்தம் இதெல்லாம் கேட்டு அர்ஜுனன் தவம் கலைஞ்சு அப்படி பார்ப்பான். பன்றி அவனை தாக்க வர்றது தெரியும். அவனும் உடனே டக்குன்னு தன்னோட வில்லெடுத்து ஒரு அம்பு எய்வான் அந்த பன்றி மேலே. அந்த பன்றியோட முன்னாடியிலேருந்து அர்ஜுனோட அம்பு போய் குத்தும், பின்னாடியிலேருந்து சிவருமான் வேடனாக வந்த சிவருமான் வேடன் விட்டு அம்பு போய் குத்தும், பன்றி செத்து கிழவு வந்துடும். உடனே இந்த அர்ஜுனனுக்கும் இந்த வேடனுக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்கும். அதாவது ஒருத்தர் இந்த அந்த அர்ஜுன் சொல்லுவான், நான் குறி வச்ச பன்றி மேலே நீ ஏன் அம்பு போட்ட அப்படின்னு அர்ஜுனன் கேட்பான். உடனே வேடன் சொல்லுவான், நான் துரத்தின்னு வந்த பண்ணி நீ ஏன் அம்பு போட்டேன்னு இவன் இந்த வேடன் கேட்பான். இப்படியாக வாக்குவாதம் முத்தி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்குவார், ஒருத்தரோட ஒருத்தர். அப்புறமா அதில் வில்லால் அடிப்பான், வில்ல உடைச்சிடுவார். அப்புறம் வந்து மல்யுத்தம் மாதிரி பண்ணுவார். அப்போ சிவபெருமான் அந்த வேடனாக வந்த சிவபெருமான் அந்த அர்ஜுனனை போட்டு அமுக்கி அமுக்கி ஒன்றும் கை காலம் அசைக்க முடியாதபடி அமுக்கிடுவார். அப்போ இந்த அர்ஜுனனுக்கு ஒன்றும் தெரியாது, என்னடா அது ஒரு சாதாரண காட்டில் இருக்கிற ஒரு வேடன் வந்து இப்படி நம்மளை இது பண்ணிட்டானே, அவனுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கும். அப்போ சிவபெருமான் காட்சி கொடுத்து அவனுக்கு பாசுபதாஸ்திரம் அருள் புரிவர். அதாவது எதுக்குனாக்க, நம்ம பலரும் தவம் செய்கிறார்கள், இறைவனுடைய காட்சி கிடைக்கிறது, சிவலோகத்துக்கு போகிற அதெல்லாம் இருக்குது. ஆனால் இறைவனால் கட்டி தழுவ பெற்றவன் அர்ஜுனன், அவனோட தவத்தின் வலிமை அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் பல பாடல்களில் அர்ஜுனன் வருவான். ஏவலத்தால் விசையருக்கு அருள் செய்து, இது இந்த கதை. இராவணனை ஈடழித்து, சம்பந்தர் தேவாரத்துலலாம் எட்டாம் பாட்டில் பொதுவாக இராவணன் கைலாய மலையை எடுத்து அதன் கீழே நசுக்கப்பட்டு அழுது தொழுது வரம் பெற்று அருள் பெற்றதை ஒரு குறிப்பு சொல்லிட்டு போவார். அதன்படி இந்த எட்டாம் பாட்டில் இராவணனை ஈடழித்து அப்படின்னு ஒரே ஒரு சின்ன ஃப்ரேஸில் சொல்லிடுறார். ராவணனுடைய புகழை அழித்து அப்படின்னு, ஈடுனா பெருமை புகழ் அப்படின்னு முன்னாடி பார்த்துருக்கோம். அதனால் ராவணனுடைய புகழை அழித்து, ஏன்னா அதுக்கு முன்னாடி அவன் ரொம்ப கர்வத்தோடு தெரிஞ்சுட்டு இருந்தான், என்னை யாராலும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு. எனக்கு எக்கச்சக்கமாக பலம் இருக்குது, நிறைய வரவலிமை வரம் வரம்பெற்றிருக்கேன், என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஒரு ஆணவத்தில் தெரிஞ்சுட்டு இருந்தான். எல்லா உலகங்களையும் வென்று தேவர்களெல்லாம் அடக்கி அதெல்லாம் பண்ணால் இந்த இடத்துல கைலாசத்தை மேலே அவன் தேர் போகிறப்ப கைலாசத்துக்கு மேலே அவன் தேர் போகாமல் கீழே இறங்கிடுத்து. அப்போ அவன் வந்து கோபத்தில் இந்த கைலாசத்தையே நான் பேத்து எரிஞ்சிட்டு என் தேர் ஒட்டு போவேன் அப்படிங்கிறான். இல்லையா, இப்போ நம்ம காரில் ரோட்டில் போயிட்டு இருக்கிற நடுப்புற ஒரு சின்ன மரக்களை கடக்கு வச்சுக்குவோம், சுற்றின்னு போக முடியலன்னா என்ன பண்ணுவோம், உடனே நம்ம அந்த மரக்களை எடுத்து ஓரத்தில் போட்டு நம்ம கார் ஓட்டு போகிற மாதிரி இந்த மலையை நான் தூக்கி அந்த வச்சுட்டு என் தேர் ஓட்டு போகிறேன் அப்படிங்கிறான் வானத்தில். அப்போ அவன் கையை 20 கைகளாலையும் அந்த கைலாசத்தை பேக்கிறப்போ கைலாயமே ஆடுறது. அப்போ உமாதேவியார் பயந்து சிவபெருமானை கட்டிக்கிறார். அப்போ சிவபெருமான் ஒரு சின்ன புன்னகையோடு தன் கால் பெருவரில் லேசாக வைக்கிறார் கீழே. கைலாசத்து மலை கீழே வந்து கடியில் ராவனோட 20 கையை மாட்டின்றது. அவன் நெடுங்காலம் அழுது புலம்பி அப்புறமா இறைவனுக்கு இறைவனை புகழ்ந்து சாமகானெல்லாம் பாடி அப்புறமா அவர்கிட்ட வர வாங்கிட்டு போய் சேர்றான். அந்த குறிப்பு இங்கே சொல்கிறார், ராவணனை ஈடழித்து அப்புறம் மூவரிலும் முதல் ஆய் நடுவாய மூர்த்தியை. மூவர்னாக்க பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அப்படின்னு மும்மூர்த்திகளை சொல்லுவார். அந்த மும்மூர்த்திகளிலும் முதலானவனாக அவர்களிலும் அவர்களுக்கெல்லாம் முற்பட்டவனாக அவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்து நடுவாய மூர்த்தி அவர்களுக்கு இடையிலும் இருக்கிறான், அவர்களுடலையும் இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம், சிவபெருமானுங்கிறவன் இந்த மூவருக்கும் மேற்பட்ட நிலையில் இருக்கிறவன். ஆனால் அவனுடைய அவன் இவர்கள் மூன்று பேருக்குள்ளேயும் இருந்து படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் அப்படிங்கிற இந்த செயல்களையும் செய்கிறான். அதனால் நடுவாய மூர்த்தி, மூவரிலும் முதலாய் இவர்களுக்கு மேம்பட்டவனாகவும் இவர்கள் நடுவாயும் இவர்களுக்குள்ளேயும் இருந்துட்டு அப்படிப்பட்ட மூர்த்தி அப்படிப்பட்ட தலைவன் அவன். அவனை அன்றி மொழியாள், இந்த இது வந்து இந்த கீழக மயக்கம் போட்டு கடக்காள இந்த பெண்ணு கொல்லிமழவனுடைய மகள், அவளை பற்றி சொல்கிறார். இந்த கொல்லிமழவன் மகள் சிவருமான் புகழ் பாடுறத தவிர அவர் ஒன்றும் தெரியாதவா, அப்படிப்பட்ட ஒரு பக்தி உடைய பெண்ணுவள். மூர்த்தியை அன்றி மொழியாள்னா அவர் புகழையும் அவர் நாமத்தையும் தவிர வெறும் சொல்ல மாட்டா, இடைவிடாது சொல்லுவான்னு அர்த்தம். அன்றி மொழியாள் யார் இந்த பெண்ணு, யாவர்களும் பரவும் எழில் பாச்சில் ஆச்சிராம துறைகின்ற தேவர்கள் தேவரோ. அப்படின்னா என்னது, யாவர்களும் பரவும் அப்படின்னா எல்லாராலையும் துதிக்கப்படுகின்ற, எல்லாராலையும் புகழப்படுகின்ற, எல்லாராலையும் போற்றப்படுகின்ற அழகிய பாச்சில் ஆச்சிராமத்தில் வருகின்ற தேவதேவர் இருக்காரு மகாதேவர், இவரா செய்ழை வாட சிதை செய்வதோ இவர் சேர்வே. செய்ழை அப்படின்னாக்க பெண்ணுன்னு அர்த்தம். தமிழ் இலக்கியங்களில் பெண்ணுன்னு சொல்கிறதுக்கு நிறைய வார்த்தைகள் வச்சுருக்க. நம்ம ஒவ்வொரு பாட்டில் ஒவ்வொரு வார்த்தை பார்த்துன்னு வரோம். தாழ்குழல்னு ஒரு போன பாட்டில் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி பாட்டில் ஏழைன்னு பார்த்தோம், இந்த இடத்துல செய் இழை. இழை அப்படின்னாக்க ஆபரணம்னு ஒரு அர்த்தம். அதனால் ஏந்தி இழை செய் இழை அப்படின்லாம் வரும். செய் இழை அப்படின்னாக்க இந்த அழகான ஆபரணம் அணிந்தவள் அர்த்தம். சே அப்படின்னாக்க செம்மைன்னு அர்த்தம், சேப்பு நிறம் இருக்கே அதுக்கு சேன்னு பேர், செம்மைன்னு அர்த்தம். செம்மை அப்படின்னாக்க அழகுன்னு ஒரு பொருள் உண்டு. அதனால் சே இழைனா அழகான ஆபரணங்களை அணிந்த பெண் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி இந்த கொல்லிமழவனுடைய பெண்ணாகிய இந்த சே இழை இவள் வாடும்படியாக இவளுக்கு சிதை செய்வதோ, சிதை செய்வதுனா சிதைவு அப்படின்னாக்க அழிதல் அழித்தல் அப்படின்னு அர்த்தம், கேடு கேடுன்னு அர்த்தம். இவளுக்கு இப்படி கெடுதல் பண்ணுறாரு, இதுவா இவருக்கு அழகு அப்படின்னு கேட்குற. ஈடு அப்படின்னா வலிமைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, புகழ்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதாவது அந்த இந்த 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 இப்போ பார்த்துட்டு இருக்கிற பதிகத்துலேயே முன்னாடி ஒரு பாட்டில் ஈடேன்னு வரும் இல்லையா, நம்ம ரெண்டாம் பாட்டில் பார்க்கலாமே, இலைப்புனை வேலரோ ஏழையை வாட இடர் செய்வதோ இவர் ஈடே அப்படின்னு ரெண்டாம் பாட்டில் வருது. ஈடுன்னா அந்த இடத்துல பெருமைன்னு அர்த்தம், ஆனால் ஈடு அப்படின்னாக்கா வலிமைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால் ராவணனை ஈடழித்து அப்படின்னா ராவணனுடைய வலிமையை அழித்து அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், இல்லை ராவனோட பெருமையை அழித்து அப்படின்னு எடுத்துக்கலாம். அவனுக்கு அந்த கர்வம் இருந்தது இல்லையா, எல்லாரும் நான் தான் வலியவன், என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு ஒரு தலகணத்தோட சுத்தின்றது தான் பெருமை இருந்தது அவனுக்கு. அந்த பெருமை போச்சு, ஏன்னா இவன் வந்து கைலாசத்துங்கிழ பன்னெடுங்காலம் அழுதவன் அப்படிங்கிற பேர் தான் அவனுக்கு வந்தது. ராவணனுங்கிறது காரணப்பெயர், இறைவன் கொடுத்த பெயர் அது. அதுக்கு முன்னாடி அவனுக்கு தசக்ரீவன் பேர் அப்படிம்ப, தசக்ரீவன்னா 10 கழுத்துக்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த கைலாசத்தை தூக்கி நசுக்கப்பட்டதுனால அவன் வந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் ஓலமிட்டு அழுதான். ஓன்னு 10 வாயாலையும் அழுதான் அவன். அவன் கத்தினா கேட்கணுமா, நம்ம குழந்தைகள் வளர்த்தவளுக்கெல்லாம் தெரியும், இந்த குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அது கத்த ஆரம்பிச்சுன்னா நமக்கு தாங்க முடியாது, குழந்தை கத்துறதே நமக்கு தாங்க முடியல. ராவணன் மாதிரி ஒரு அரக்கன் அவன் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் 20 கையும் நசுக்கப்பட்டு கத்தினான்னா எப்படி இருக்கும். அதனால் அவனுக்கு ராவணம்னா அழுகை சம்ஸ்கிருதத்தில், அதனால் ராவணன் அப்படின்னா அழுதவன் அப்படின்னு அர்த்தம். இந்த பேர் சிவருமான் அவனுக்கு கொடுக்குறார். சிவருமான் அவனுக்கு அருள் புரிஞ்சப்போ சந்திரஹாசம்னு ஒரு வாழ் கொடுக்குறார், முக்கோடி வாழ்நாள் கொடுக்குறார், நீண்ட காலம் வாழ் அப்படின்னு பெரிய நீண்ட ஆயுள் கொடுக்குறார் அவனுக்கு. அப்புறம் ராவணன்னு பேர் கொடுக்குறார் அழுதவன் அப்படின்னு. அதனால் அவனுடைய பெருமை, அதுக்கு முன்னாடி அவனுக்கு இருந்த பெருமையெல்லாம் அழித்து அழ வச்சார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏழாம் பாட்டில் ஏழாம் பாட்டில் குழகர் குலாம் இவர் என்ன அப்படின்னா, அந்த குழகர்னா என்ன, குலாம்னா என்ன, அதான் கேள்வி இல்லையா. குழக அப்படின்னா அழகுன்னு அர்த்தம், இளமைன்னு அர்த்தம். அதனால் அழகாய குழகர் அப்படின்னு சொல்லிட்டதுனால குழகுங்கிறதுக்கு அழகுங்கிற பொருள் கொள்ளக்கூடாது. அப்போது அந்த குழகு அப்படின்னா இளமைன்னு எடுத்துக்கணும். குழகன் அப்படின்னா இளமை உடையவன், இளையவன், இளைஞன் அப்படின்னு அர்த்தம். குழகர்னா இளைஞர். கொலாம் அப்படிங்கிறது ஒரு அசைச்சொல். கொல் அப்படின்னு தெரியும் நமக்கு, என் கொல் அப்படின்பா, என்ன அப்படி கொல் அப்படின்னா அசை, ஒரு ஃபில்லர் வேர்டு. அது மாதிரி கொலாம் அப்படிங்கிறது ஃபில்லர் வேர்டுங்க. புனைந்து அழகாய குழகர் கொலாம் இவர் என்ன, குழகர் அப்படின்னு அந்த கொலாம் இல்லாமல் நீங்கள் பாருங்க, பாட்டு பொருள் நேரடியாக புரியும். புனைந்து அழகாய குழகர் இவர் என்ன, அந்த கொலாம்ங்கிறது ஃபில்லர் வேர்டுங்க. ஏ வளத்தால் ஏங்கிறது அம்பு, வளம் அப்படின்னாக்க பலம், வளம்னா வலிமை, பலம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதே மாதிரி வளம்னாக்க வெற்றின்னு ஒரு அர்த்தம் இருக்குது இல்லையா. வளம்னா ஜெய, விசையர்க்கு அப்படிங்கிறது விஜயனுக்குன்னு அர்த்தம். ஆமாம், விஜயனுக்கு. அது தமிழில் தேவாரத்தில் ஜாலாம் வராது. தேவாரத்தில் ஜாவோ ஷாவோ ஹாவோ இது மாதிரி சம்ஸ்கிருத கிரந்த சம்ஸ்கிருத எழுத்துக்கள் எதுவும் வராது. அதுக்கு அதோடைய தமிழ் ஈக்குவலண்ட் வார்த்தைகளில் வரும், எழுத்தில் வரும். விசையர்க்கு அப்படின்னா விசயனுக்கு, விசயனுக்குன்னா விஜயனுக்கு, அர்ஜுனனுக்குன்னு அர்த்தம். அந்த எட்டாவது பாட்டில் சம்பந்தோட தேவாரத்தில் எட்டாம் பாட்டில் ராவணன் குறிப்பு வரும். ஒன்பதாம் பாட்டில் அடிமுடி திருமாலும் பிரம்மனும் அடிமுடி தேடிய குறிப்பு வரும். பத்தாம் பாட்டில் பௌத்த சமண கண்டனம் வரும். பதினோராம் பாட்டில் இந்த பதிகத்தை பாடுறவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லுவார். இது அவருடைய பதிகங்களில் இருக்கிற அமைப்பு. இந்த அமைப்பு ஏன் இப்படி பாடினார் அப்படின்னு சேக்கிழார் விளக்கம் கொடுத்துருக்கார். இது நம்ம தோடுடைய செவியின் பதிகம் பார்த்தப்போ, அதில் எட்டாம் பாட்டு ஒன்பதாம் பாட்டு பத்தாம் பாட்டெல்லாம் பார்த்தப்போ, அந்த சேக்கிழார் பாடின பெரிய புராண பாட்டுகளையும் பார்த்து அதோட விளக்கத்தையும் பார்த்துருக்கோம். சுருக்கமாக சொல்லணும்னாக்க, ராவணன் மிகப்பெரிய மகாபலசாலி, ரொம்ப ஆணவத்தோடு இருந்தான். அவன் போய் சிவபெருமான் இருக்கிற கைலாசத்தையே பேத்து எரியவேன் அப்படின்னு போனான். அது ரொம்ப பாதகமான, ரொம்ப கொடுஞ்செயல் அது, ரொம்ப மகாபாவம் அது. அதனால் எப்பேற்பட்ட பலம் உள்ளவனும் அவன் போய் எப்பேற்பட்ட பாவம் செஞ்சாலும் அவனுக்கும் இறைவன் அருள் புரிவார் அப்படிங்கிறதுக்காக அந்த ரெஃபரன்ஸ் இது இல்லையா. நம்ம இறைவனை நம்ம வழிபடுறோம், பக்தர்களாக வந்து வழிபடுறோம். ஆனால் ராவணன் ஒரு மகா துஷ்டன், செய்யக்கூடாத செயல் செஞ்சான். சிவபெருமான் இருக்கிற கைலாசத்தையே பேத்து எறிய போனான், அப்பேற்பட்ட பாதகன். அவர் நினச்சிருந்தாக்க அந்த கால் கட்டவரில் வச்சார் இல்லையா, ஒரேடியாக வச்சுருந்தா அவன் ஒரேடியாக போய் சேர்ந்துருப்பான் இல்லையா. சிவபெருமானுக்கு ராவணன் அழிக்கிறது பெரிய வேலை இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட பாதகம் பண்ணவனுக்கும் அவனுக்கு திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவன் திருந்தி போற்றி பாடினதும் அவனுக்கும் அருள் புரிஞ்சார். அதான் சம்பந்தர் தன்னுடைய கடைசி பதிகத்தில் சொல்லுவார். நமச்சிவாய பதிகம் நம்ம பார்த்ததில்லை இன்னும். அதில் சொல்லுவார், கொல்வாரேனும் குணம்பல நன்மைகள் இல்லாரேனும் இம்பவராயின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பவர்கள் நல்லார் நாம நமச்சிவாயவேம்பர். அதனால் ஒருத்தன் வந்து கொஞ்சம் கூட நல்ல குணம் இல்லாதவனாக இருந்தாலும், மகா கொடியவனாக இருந்தாலும், கொலை குற்றங்கள் செய்கிறவனாக இருந்தாலும், அவன் நமச்சிவாய மந்திரத்தை சொன்னா அவனுக்கும் நற்கதி கிடைக்கும் அப்படின்னு சம்பந்தர் அந்த பதிகத்தில் சொல்கிறார். நமச்சிவாய பதிகத்தில் அந்த பாட்டில் அது மாதிரி இங்கே ரெஃபரன்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்காக காட்டுறாரு. இங்கே ராவணனை, அவன் ராவணன் மாதிரி ஒரு குற்றம் செய்த சிவாபராதம் செய்தவன் எவனும் இல்லை. சிவபெருமான் இருக்கிற மலையே பேத்து எறியவேன்னு போனான். அப்படிப்பட்ட சிவாபராதம் பண்ணவன் கூட வருந்தி திருந்தி போற்றினாக்க அவனுக்கும் இறைவன் நருள் புரிவார் அப்படிங்கிறதுக்காக அந்த ரெஃபரன்ஸ். ஏன்னா அவனுக்கு வந்து போ அப்படின்னு சொல்லலை, அவனுக்கு திருப்பி உடம்ப பழையபடி ஆக்கி அவனுக்கு நீண்ட ஆயுள் கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு சந்திரஹாசம் அப்படின்னு ஒரு வாளும் கொடுக்குறார். அது ரொம்ப வெற்றியுடைய வாள், அது சிவபெருமான் கொடுத்த வாள் அது இல்லையா. நம்ம அவனுக்கு போயிட்டு போன மன்னிச்சு விடலாம், ஆனால் அவர் மன்னிச்சது மட்டுமல்லாமல் அவனுக்கு பல வரங்களையும் கொடுத்து அருள் புரிகிறார். அதுக்காக அந்த ரெஃபரன்ஸ் அது. ஒன்பதாம் பாட்டு, மேலது நான்முகன் எய்தியது இல்லை, கீழது சேவடி தன்னை, நீலது வண்ணனும் எய்தியதில்லை என இவர் நின்றதும் அல்லால், ஆலது மாமதி தோய் புழியல் பாச்சில் ஆச்சிரா மத்துரை என்ற பாலது வண்ணரோ பைந்தொடி வாட பழி செய்வதோ இவர் பண்பே. இது ஒன்பதாம் பாட்டில் முதல் ரெண்டடியில் அடிமுடி தேடின கதையை சொல்கிறார். மேலது நான்முகம் எய்தியது இல்லை, மேல்னா உச்சி, உச்சியை பிரம்மா போய் பார்த்ததில்லை, போய் அடைய முடியலை பிரம்மாவால். கீழது சேவடி தன்னை, நீலது வண்ணனும் எய்தியது இல்லை. நீலது வண்ணன்கிறது நீலவண்ணன், நீலவண்ணன் திருமால். அந்த திருமால் அடிமுடி தேடினப்போ எல்லையில்லாத ஜோதியார் சிவபெருமான் நின்னப்போ, பிரம்மா அன்னப்பறவையாக மேலே ஏறி பார்க்க போகிறார், உச்சியை பார்க்க முடியலவரால். விஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்து நிலத்தை குடஞ்சிட்டு போய் திருவடியை பார்க்க போகிறார், அவராலையும் பார்க்க முடியல. அதான் சொல்ல கீழது சேவடி தானே, கீழே இருக்கிற சேவடினா சிவந்த திருவடி, திருவடியை, சிவந்த திருவடியை நீலவண்ணனாகிய திருமாலாலையும் அடைய முடியல. அப்படியாக என இவர் நின்றது மல்லார். இவர் இது வந்து இப்படி அவர் நின்னார். அந்த பண்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவர் பண்பேன்னு முடியறது இல்லையா, அந்த பண்பு நமக்கு தெரியும். அது இவருடைய பண்பு. அது மட்டுமல்லாமல் வேற ஒரு பண்பு கூட இவருக்கு இருக்கு போல் இருக்கே அப்படிங்கிறார். அதுதான் பின்னாடி வரப்போற கேள்வி. நின்றது மல்ல, அப்படி நின்றது மட்டும் இல்லாமல் ஆலது மாமதி தோய் பொழில் பாச்சில் ஆச்சிராம துறைகின்ற பாச்சில் ஆச்சிராமத்துடைய வர்ணனை. ஆச்சிராமம் எப்படி இருக்கு, இந்த பாச்சில் ஆச்சிராமம் அங்கே பொழில்கள்லாம் இருக்கு. அந்த பொழில்களில் ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரங்கள்லாம் ரொம்ப ஓங்கி உயர்ந்து வளர்ந்துருக்கு. அது எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்குன்னா போய் சந்திரன் தொடர அளவுக்கு இதெல்லாம் உயர்ந்து வளர்ந்துருக்காங்க. அந்த சோலைகளில் இருக்கிற ஆலமரங்கள்லாம் ஆல் அப்படின்னா ஆலமரம். ஆலது ஆலமரமானது மாமதி தோய் பொழில் பாச்சியல் ஆச்சிராமம். போய் இந்த மாமதி அழகான சந்திரன் இருக்கு, அது போய் தொடர மாதிரி அப்படிப்பட்ட சோலை இருக்கிற பாச்சியல் ஆச்சிராமத்தில் உரைகின்ற பாலது வண்ணரோ, இந்த பால் போன்ற நிறமுடையவர். இது முன்னாடி பார்த்தோம், பால் தரு மேனியர்னு முன்னாடி இன்னொரு பாட்டில் பார்த்தோம். பாலது வண்ணர்னாக்க பால் போன்ற நிறமுடையவர் சிவபெருமான். ஏன் பால் போன்ற நிறமுடையவர், உடம்பு முழுக்க திருநீற்று பூசியவர். அவர் செக்கச்செவல் இருப்பார், ஆனால் உடம்பு முழுக்க திருநீர் பூசினதுனால பால் போன்ற நிறமுடையவர்னு பாடுறார். சில கோயில்களில் சிவபெருமானுக்கு பால்வண்ணன் அப்படின்னு பேர். மெட்ராஸில் திருவான்மியூரில் சிவபெருமானுக்கு பால்வண்ணன் ஆதர்னு பேர். அதே மாதிரி அங்கே கரிவலம் அந்த நல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது பாண்டிய நாட்டில். இந்த சங்கர நயினார் கோயிலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்காங்க, ஒரு 10-15 கிலோமீட்டரில் கரிவலம் அந்த நல்லூர் அப்படின்னு, சங்கரன் கோயிலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர். அந்த கோயிலையும் சிவபெருமானுக்கு பால்வண்ணன் ஆதர்னு பேர். அதனால் இங்கே சொல்கிறார், பாலது வண்ணரோ, பால் போன்ற நிறமுடைய சிவருமானோ பைந்தொடி வாழ பழி செய்வதோ இவர் பண்பே. பைந்தொடி அப்படிங்கிறது பெண், தொடி அப்படின்னாக்க வளையல். அந்த வளையல் அழகான வலைக்கு பைந்தொடின்னு பேர். பைந்தொடின்னா அழகான வலை. இந்த இடத்துல ஆகு பேராக அழகான வளையலை அணிந்த பெண்ணை குறிக்கும். இப்படி இந்த அழகான வளையல்களை அணிந்த இந்த பெண் இருக்காளே, இவள் வாடும்படியாக பழி செய்வதோ, இவளுக்கு பழி செய்கிறார், இவருக்கு கெடுதல் பண்ணுறார். இப்படி ஒரு குற்றம் செய்வது தான் இவருடைய பண்பா, இதுதான் இவருடைய குணமா அப்படின்னு கேட்குறார். அதாவது அந்த இவருடைய குணம் என்ன, அடிமுடி காண முடியாதபடி நின்றார் இவர், அது இவருடைய குணம். அப்படி நின்றது மட்டும் இல்லாமல், அது மட்டும் அல்லாமல் இன் அடிஷன் டு தட், இப்படி இந்த பெண்ணு வாடும்படியாக பழி செய்கிறதும் இவருடைய பண்பா அப்படின்னு கேட்குறார். 10-ம் பாட்டுக்கு போவோம். நானோடு கூடிய சாயினரேனும் நகுவர் அவர் இருப்போதும் ஊனோடு கூடிய உட்கும் நகையால் உரைகள் அவை கொள வேண்டா. ஆணோடு பெண் வடிவு ஆயினர் பாச்சில் ஆச்சிராம துறைகின்ற பூநடு மார்பரோ பூங்கொடி வாட புனை செய்வதோ இவர் பொறுப்பே. இதில் சமணர்களையும் பௌத்தர்களையும் சொல்லி அவ பேசுகிற பேச்செல்லாம் நீங்கள்லாம் கேட்காதீங்கன்னு மற்ற மனிதர்களுக்கு, மற்ற மக்களுக்கு அறிவுரை சொல்கிறாருங்க, புத்திமதி சொல்கிறார். அப்படிலாம் சொல்லிவிட்டு அப்புறமா சிவபெருமான்கிட்ட வந்து அவருடைய குணத்தை பற்றி பேசுகிறார். இதில் சில வார்த்தைகள், இந்த முதல் 2 வரியில் சில வார்த்தைகள் புரியறது கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைகள். நானோடு கூடிய சாயினர் ஏனும் அப்படிங்கிறார். இந்த சாயினர் அப்படின்னாக்க, சாய் அப்படின்னாக்க நிறம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஒளி நிறம் அப்படின்லாம் அர்த்தம் இருக்குது சாய் அப்படிங்கிறதுக்கு. அதனால் நானோடு கூடிய சாயினர் ஏனும் அப்படின்னாக்க, இப்படி வெட்கப்படும்படியான நிறமுடையவர்களானாலும் அப்படிங்கிறார். அதனால் வெட்கப்படும்படியான நிறமுடையவர்கள், நிறம் அப்படின்னாக்க தமிழில் குணம்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதனால் இவர் வந்து இந்த சமணர்கள் ஆடை இல்லாமல் திரிவார்கள், அதை இவர் இங்கே ரெஃபர் பண்ணுறார். அப்படி நானோடு கூடிய சாயினர் ஏனும், அப்படி ஆடை இல்லாமல் திரிகிற சமணர்களாலும் சமணர்களும் அப்படின்னு சொல்லிட்டு, இருபோதும் ஊனோடு கூடிய உட்கு நகையால் அப்படின்லாம் இருக்குது. இது வந்து உட்குதல் அப்படின்னா வெக்கப்படுறது, அஞ்சுதல் வெட்குதல் அப்படின்லாம் இருக்குது. அதனால் நகுவர் அவர் இருபோதும் ஊனோடு கூடிய உட்கு நகையால் அப்படிங்கிறத, இதை நம்ம பொருள் வந்து கொஞ்சம் சிக்கலான இது, வார்த்தைகளை கொஞ்சம் முன்ன பின்ன போட்டால் பொருள் புரியும்னு நினைக்கிறேன். இருபோதும் ஊனோடு கூடிய உட்கு நகையால் நகுவர் அவர் அப்படின்னு எடுத்துனாக்க நமக்கு பௌத்தர்கள் பொருள் கொள்ளலாம்னு எனக்கு தோன்றது. இருபோதும் ஊனோடு கூடிய உட்கு நகையால் நகுவர், ரெண்டு வேளையும் சாப்பிட்டுட்டு நம்மளாம் அஞ்சும்படியாக சிரிப்பார்கள் அப்படிங்கிறார். அதாவது அந்த காலத்தில் சமணர்கள் பௌத்தர்கள்லாம் மற்றவர்களை எப்படி நடத்தினார்கள் அப்படிங்கிறதோட ரெஃபரன்ஸ் பல பாடல்களில் வரும். அது மாதிரி இந்த இடத்துல ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. அப்படியாகப்பட்ட இந்த சமணர்களும் பௌத்தர்களும் சொல்கிற உரைகள் அவை கொள வேண்டாம், அந்த அவ பேசுகிற பேச்செல்லாம் நீங்கள் மதிக்க வேண்டாம், அதை பொருட்படுத்தாதீங்கோ. ஏன்னா அவர்கள் பலவிதமாக வேத நெறிய பழிச்சு பேசுவார்கள், அவள் பேசுகிற பேச்சை நீங்கள் காதில் போட்டுக்காதீங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு 3வது அடி 4வது அடி நம்ம பழையபடி சிவபெருமானை பற்றி சொல்கிறார். ஆணோடு பெண் வடி வாயினர், சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரர், ஆணோடு பெண் வடிவு ஆயினர். அப்படிப்பட்டவர் அவர். பாச்சியல் ஆச்சிராமத்து உரைகின்ற பூண்நெடு மார்பர், பூண்நெடு மார்பர்னா மார்பில் அணிகள் பூண்டவர். அவர் சிவபெருமான் மார்பில் என்ன அணி பூண்டிருக்காருன்னு முன்னாடி பாட்டிலெல்லாம் சொல்லிட்டார். அவர் பாம்பை வந்து ஏகவடமாக பூண்டிருக்கார், ஆமையோடு அணிந்திருக்கிறார், இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுதான் அவருடைய ஆபரணங்கள். அப்படிப்பட்ட ஆபரணங்கள் அணிந்த மார்பை உடையவர் இவர். இவர் பூங்கொடி வாட புனை செய்வதோ இவர் பொறுப்பே. பூங்கொடிங்கிறது இந்த இடத்துல பெண், கொடினா நமக்கு தெரியும் கொடி போன்ற கொடி, பூங்கொடினா அழகான கொடி இல்லை பூக்கள் இருக்கிற பூங்கொடி, மென்மையான கொடி. இந்த இடத்துல மென்மையான கொடி போன்ற பெண் அப்படின்னு அர்த்தம் ஆகு வேற. பூங்கொடி வாடும்படியாக இப்படி ஒரு விஷயம் செஞ்சுருக்காரு. இதுவா இவருக்கு அழகு அப்படிங்கிறார். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். உங்களுக்கு புனை அப்படிங்கிறது இந்த உரையில் வந்து அவ என்ன சொல்கிறா, அதாவது எனக்கு என்ன சொல்கிறதுன்னா, இந்த புனை அப்படின்னா அழகுன்னு ஒரு அர்த்தம். புனைதெல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிறது, புனைனா அழகு. புனை கொன்றைன்னு முன்னாடி ஒரு பாட்டில் வந்தது, அழகான கொன்றை அப்படிங்கிற மாதிரி. புனைனா அழகுன்னு ஒரு அர்த்தம். அதனால் புனை செய்தல் அப்படின்னாக்க அழகு செய்கிறது, கோலம் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி. அதாவது இவளுக்கு ஒரு இப்படி ஒரு கோலத்தை கொடுத்துட்டாரு, இப்படி ஒரு அழகு கொடுத்துருக்காரு, அதாவது இவர் மயக்கப்பட்ட கடக்காலை தரையில் இப்படி ஒரு நிலையை கொடுத்துட்டாரு அப்படின்னு எடுத்துக்கணும்னு எனக்கு தோன்றது. புனைனா அழகு இல்லை கோலம்னு எடுத்துக்கலாம். புனைனா சில இடங்களில் வந்து நம்ம கான்டெக்ட் வச்சு சமயத்தில் பொருள் கொள்ளணும். ஏன்னா சில விஷய வார்த்தைகளுக்கு டிக்ஷனரியில் நேரடியான தெளிவான பொருள் இல்லை. அது டிக்ஷனரியோட ஷார்ட் கமிங்கா இல்லைனாக்க என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் சில வார்த்தைகளுக்கு நேரடியான பொருள் அகராதியில் பார்க்க முடியாது. இந்த அதனால சில இடங்களில் நம்ம கான்டெக்ட் வச்சு பொருள் புரிஞ்சுக்கணும் ஓரளவுக்கு. அதனால இவளுக்கு வந்து இப்படி ஒரு கோலம் கொடுக்கறதோ இல்லை இவளுக்கு இப்படி ஒரு அழகு செஞ்சிருக்காரு இவர், இதுவா இவருக்கு அழகு அப்படின்னு கேட்கறது. 11 பாட்டுக்கு போவோம். அகம்மலி அன்போடு தொண்டர் வணங்க ஆச்சிராமத்து உரைகின்ற புகைமலி மாலை புனைந்தழகாய புனிதர் கொலாம் இவர் என்ன, நகைமலி தன்பொழில் சூழ்தரு காழி நற்றமிழ் ஞான சம்பந்தன் தகைமலி தண்டமிழ் கொண்டிவையேத்த சாரகிலாவினைதானே. இது இந்த பதிகத்தை திருப்பாச்சி பாச்சியல் ஆச்சிராமத்தில் இருக்கிற சிவபெருமான் மேலே சிறுகாழில் அவதரித்த சம்பந்தராகிய நான் பாடுகிறேன். இந்த பாடல்களை பாடுறவாளுக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற பாட்டு இது. இந்த முதல் 2 பாச்சியல் ஆச்சிராமத்தில் இருக்கிற சிவபெருமான சொல்கிறது. அகம் மலி அன்போடு தொண்டர் வணங்க ஆச்சிராமத்து உரைகின்ற, அது சிவபெருமான். அகம் மலி அன்போடு தொண்டர் வணங்க, தொண்டர்னா பக்தர்கள். அகம் மலி அன்போடு அவர்களுடைய உள்ளத்தில் நிறைந்த அன்போடு, அகம்னா உள்ளம், மலிதல்னா மிகுதல் நிறைதல். அகம் மலி அன்போடு உள்ளத்தில் நிறைந்த பக்தியோட காதலோட தொண்டர்கள்லாம் வணங்க, அடியவர்கள்லாம் வழிபாடு செய்ய ஆச்சிராமத்து உரைகின்ற, ஆச்சிராமங்கிற இந்த ஸ்தலத்தில் உரைகின்ற சிவபெருமானவர். அப்புறம் அவர் வேற என்ன, அவருடைய அப்ஜெக்டிவ் வேற என்ன வருது, அவர் வேற என்ன இது பண்றார். புகைமலி மாலை புனைந்த அழகாய புனிதர் கோலாம் இவர் என்ன. அகம்மலி அன்போடு தொண்டர் வணங்க ஆச்சிராமத்துறைகின்ற புனிதர் அப்படின்னு எடுத்துனால உங்களுக்கு ஒரு ஃப்ரேஸ் புரியும். அடுத்த ஃப்ரேஸ் புகைமலி மாலை புனைந்த அழகாய புனிதர். இந்த புனிதர்ங்கிறது அந்த ரெண்டு ஃப்ரேஸோடையும் வச்சு பொருள் கொள்ளணும். புகைமலி மாலை புனைந்த அழகாய புனிதர்னாக்க என்ன அர்த்தம், மாலை புனைந்து அழகாய, அது நமக்கு தெரியுது, மாலை அணிந்து கொண்டு அழகா இருக்கார் இவர். புனிதர்னா தூயவர். புகை மலி மாலைனா என்ன அர்த்தம், புகைனா இந்த இடத்துல வாசனை புகைன்னு நம்ம எடுத்துக்கணும். வழிபாடு செய்யறப்போ சிவபெருமானுக்கு மாலைகள் அணிவிப்போம், தூப தீபாராதனைகள் காட்டுவோம். அந்த தூபம்ங்கிறது புகை, அது வாசனை புகை இல்லையா. தூபம்னா நேரடி டிரான்ஸ்லேஷன் புகை. அதனால வாசனை புகையால இறைவனுக்கு வழிபாடு செய்வோம். அதனால இந்த வாசனை புகையால வழிபாடு சிறப்பு. இந்த வாசனை புகையும் மலர் மாலையில ஏற்கனவே வாசனை இருக்கும், மலரோட வாசனை, அதோட இந்த தூபத்தோட வாசனை அதுல சேர்றதுதான். அதனால புகை மலி மாலை, அந்த தூபத்தோட வாசனை சேர்ந்து இருக்கிற வாச மலர்கள் அந்த மாலையை அணிந்து அழகான புனிதர் இவர் அப்படின்னு என்ன, இவர் என்ன, இவர் என்று நகைமலி தன்பொழில் சூழ்தரு காழி நற்றமிழ் ஞான சம்பந்தன் தகைமலி தண்டமிழ் இவரை புகழ்ந்து பாடிருக்கார் இவர் அப்படின்னு சொல்றார். நகைமலி தன்பொழில் சூழ்தரு காழி, அது ஒரு ஃப்ரேஸ். காழினா சீர்காழி. அந்த சீர்காழி எப்படிப்பட்ட சீர்காழி, பொழில் சூழ்தரு சீர்காழி, பொழில்களால் சூழப்பட்ட காழி. இந்த தரு அப்படிங்கிறது ஒரு தமிழ துணை வினை அப்படிம்ப. அதனால தரு அப்படிங்கிறது இல்லாட்டாலும் நமக்கு புரியும், பொழில் சூழ் காழி அப்படின்னு எடுத்தாலும் உங்களுக்கு பொருள் புரியும். அந்த தருங்கிறது அந்த வெர்போட வர்ற இன்னொரு சஃபிக்ஸ், அது ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு கிராம இதில் சொல்கிறார் டிக்ஷனரியில். நகை மலி தன் பொழில், நகை மலினா நகைனாக்க மலர்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நகைத்தல்னா மலர்தல், சிரித்தல் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி நகைனா மலர் அப்படின்னே அர்த்தம் இருக்கு. சிரிப்புன்னு ஒரு அர்த்தம், நம்ம போட்டுக்கிற ஆபரணம்னு ஒரு அர்த்தம், ஆனா மலர் பூ அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு டிக்ஷனரியில். அதனால நகை மலி தன்பொழில்னா பூக்கள் நிறைந்த குளிர்ந்த சோலை சூழ்ந்த சீகாழி. அந்த சீகாழியில் அவதரிச்ச நற்றமிழ் ஞான சம்பந்தன், நல்ல தமிழ் ஞானமுடைய சம்பந்தன். அந்த சம்பந்தன் பாடிய தகைமலி தன் தமிழ், தகை அப்படின்னாக்க பொருத்தமானது, தகுதி உடையதுன்னு அர்த்தம். பெருந்தகை அப்படிங்கிறோம் இல்லையா, ஆண் தகை, பெருந்தகை அப்படிங்கிற மாதிரி தகைனாக்க தகுதி உடையது தகை. அப்படி தகைமலி தன் தமிழ், இந்த மாதிரி தகுதி மிக்க குளிர்ந்த தமிழ் எது இந்த தேவார பதிகம். தகைமலி தன் தமிழ் கொண்டு அப்படின்னா கொண்டு இவை ஏத்த, இவை கொண்டு ஏத்தன்னு பிரிச்சுக்கணும் நம்ம. தகைமலி தன் தமிழ் இவை கொண்டு ஏத்த, இந்த தகுதி மிக்க குளிர்ந்த தமிழ் பதிகமாகிய இந்த 10 பாடல்களால ஏத்த வழிபட்டால் சாரகிலா வினைதானே, வினையானது வந்து அடையாது. அப்படின்னா வினைகள்லாம் விலகி போகும், நம்ம கிட்ட வராது. அதனால இந்த பாட்டில் என்ன சொல்றார், சிறுகாழில் அவதரிச்ச ஞான சம்பந்தன் பாடிய இந்த பதிக பாடல்களை பாடி இறைவனை வழிபட்டால் நம்மை வினை நெருங்கா அப்படிங்கிறது. மற்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா டெபினிஷன். இது வந்து உள்ளத்தில் அன்போட பக்தர்கள் வணங்குகின்ற ஆச்சிராமத்தில் உரைகின்ற அழகான நறுமணம் மிக்க மாலைகளை அணிந்த புனிதராக இருக்கின்ற சிவபெருமான்னு, மலர்கள் நிறைந்த சோலை சூழ்ந்த சிறுகாழில் அவதரிச்ச ஞான சம்பந்தன் பாடிய இந்த தகுதி மிக்க பதிக பாடல்களை கொண்டு இவர்களால் இந்த பதிக பாடல்களால இறைவனை ஏற்றினால் வினை அடையாது. இது இந்த 11 பாட்டுக்கு நேரடியான பொருள். அதனால இந்த பதிகத்தில் அவர் என்ன சொல்றார், ஒவ்வொரு பாட்டிலையும் இறைவனுடைய வர்ணனையை சொல்லி இறைவனுடைய புகழை சொல்லி, அப்படிப்பட்ட இறைவனா இந்த பாய்ச்சல் ஆச்சாராமல் இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு சோதனை, இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கிறது, இது இவருக்கு அழகா, இது இவருக்கு தகுமா, இது இவருக்கு பெருமையா, இது இவருடைய குணமா, அப்படிலாம் ஒவ்வொரு இதுவாக கேட்டுன்னு வர. அப்படியா இந்த பதிகத்தை பாடி முடித்ததும் அந்த பொண் தன்னுடைய நோய் நீங்கி எழுந்து நிற்கிறா. அதில் முன்னாடி பெரிய பிரான பாடல்களில் பார்த்தோம், எழுந்து நிற்கிறா. எழுந்து நின்றதும் தன்னை சுற்றி ஒரு பெரிய கூட்டமே நின்றுட்டு அவளை பார்த்துட்டு இருக்கு. உடனே அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஒரு கூச்சம் வந்து அப்படி கொஞ்சம் உடம்பை உழைச்சி நெளிஞ்சிட்டு ஓடி போய் அப்பா பக்கத்தில் போய் நின்றுக்கிறான். அது நம்ம பெரிய புராண பாட்டில் பார்த்தோம். அதனால இந்த பதிகத்தை பாடினதும் அந்த பெண்ணோட நோய் தீர்ந்தது. அதனால் இந்த பதிகத்தை சில உடல் நோய்கள் இருக்கிறவா பாராயணம் பண்ணுவா, நம்ம நோய் தீரணும் அப்படின்னு. அப்படி ஒரு, அதாவது சில பதிகங்களுக்கு சில நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும், அந்த நிகழ்ச்சிகள் நடந்ததை வச்சு இந்த மாதிரி பதிகத்தை பாடினா நமக்கும் அந்த மாதிரி ஒரு பலன் கிடைக்கும்னு நம்பிக்கையோட மக்கள் பாராயணம் பண்ணுறது வழக்கம். ஆனால் சம்பந்தர் சொல்கிற பலன் வந்து இந்த பதிகத்தை பாடினா உடலில் நோய் வியாதி தீரும்னு சொல்லலை. சம்பந்தர் சொல்றது இந்த பதிகத்தை பாடினாக்க நம்மளை வினை நெருங்காது. அதனால இது வியாதி இருக்கிறவர்கள் மட்டும் தான் பாராயணம் இல்லை, எல்லாரும் பாராயணம் பண்ணணும். இது பாராயணம் பண்ணினா பாடினாக்க நமக்கு வினை நீக்கம் பெறுவோம், அதுதான் நம்மளுடைய முக்கியமான நோக்கம் இல்லையா. பலருக்கும் வினை நீக்கம் வேணும், ஆனா இந்த உலகத்துல வாழ்கிற சுகங்களுக்கு பல விஷயங்கள் வேணும். அதனால வினை நீக்கத்துக்கு இந்த பதிகம் பாடலாம் அப்படின்னு அவர் சொல்றார். திருச்சிற்றம்பலம்.